கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம். அதில் இரண்டாவது பகுதியாக இன்றைய தினம் அவர்களின் பண்புகள், அவர்களை பற்றிய சில சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர், அவர்களுக்கு குர்ஆனிலும் நபிமொழியிலும் முஸ்லிம்களிடத்திலும் பரவலாக அறியப்பட்ட சிறப்பு புனைப்பெயர்களை பார்த்தோம். பிறகு அவர்களுடைய பிறப்பை பற்றி பார்த்தோம். அடுத்து அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தோம். அவர்களின் மனைவிமார்களை குறித்த விவரத்தை பார்த்தோம். மனைவிமார்களின் விவரத்தை அடுத்து அவர்களுடைய பிள்ளைகள், அதில் முதலாவதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அபீபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இவர் ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது இஸ்லாமை ஏற்றார். மிகச்சிறந்த முஸ்லீமாக விளங்கினார். பல போர்களை சந்தித்திருக்கின்றார்கள். வீரத்திலே பிரசித்தி பெற்றவர்கள். இரண்டாவது மகனார் அப்துல்லாஹ் இப்னு அபீபக்கர். இவர்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ராவிற்காக சவுர் மலையிலே குகையில் தங்கியிருந்த போது குறைஷிகளுடைய செய்திகளை பகலில் கேட்டுவிட்டு இரவிலே வந்து தன் தகப்பனாரிடத்திலே நபியிடத்திலே அந்த செய்திகளை பரிமாறிக்கொள்வார். தாயிஃப் போரின் போது இவருக்கு ஏற்பட்ட காயத்தால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்திலே இவர் மதினாவிலே ஷஹீதாக இருந்தார். அடுத்து முஹம்மது பின் அபீபக்கர். இந்த முஹம்மது பின் அபீபக்கர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயோதிக காலத்திலே, கடைசி காலத்திலே பிறந்தவர்கள். அதாவது ஹஜ்ஜத்துல் விதா உடைய அந்த ஆண்டிலே பிறந்தவர்கள். இவரும் மிக பிரசித்தி பெற்ற வீரராக இருந்தார். இவருடைய தாய் அஸ்மா பின்து உமைஸ், அதாவது ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருந்தவர்கள். ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தார்கள். பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு ஆண்டுகளிலே மரணித்து விடுகிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி ஆண்டு. ரசூலுல்லா இறந்து இரண்டு ஆண்டுகளிலே இறந்து விடுகிறார்கள். அதாவது முஹம்மது பின் அபீபக்கர் இரண்டு வயது சிறுவராக இருந்தபோது தந்தையை இழந்து விடுகிறார். பிறகு அஸ்மா பின் துமைஸ் அவர்களை அலி மணம் முடிக்கிறார்கள். அலி இவர்கள் யார்? இதற்கு முன்பு கணவராக இருந்த, அதாவது அபூபக்கருக்கு முன்பு கணவராக இருந்த ஜாஃபருடைய சகோதரர். அலி மணம் முடிக்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மதை வளர்க்கிறார்கள். மிஸ்ருக்கு கவர்னராக இருந்த அவர் அங்கேயே கொல்லப்பட்டு இறக்கிறார். அடுத்து நான்காவது பிள்ளை அஸ்மா பின் அபீபக்கர். அதாவது முதலிலே மூன்று ஆண் பிள்ளைகளை பற்றி கூறினோம். அடுத்து நான்காவதாக அஸ்மா பின் அபீபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா, இவர்களை பற்றிய நிகழ்வுகளும் மிக முக்கியமான நிகழ்வுகள். குறிப்பாக ஹிஜ்ராவின் போது இவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் தன் தகப்பனாருக்கும் ஆற்றிய பங்கு மிக முக்கியமான பங்கு. அபூ ஜஹலிடத்திலே அறை வாங்கினார்கள். ஒரு 12 வயது மதிக்கத்தக்க சிறுமி இஷா துலுகைக்கு பிறகு இரவு நேரத்திலே உணவை சுமந்து கொண்டு கரடுமுரடான பாதைகளை கடந்து மக்காவின் மலைகளை தாண்டி சவுரு மலை வரை ஏறக்குறைய 6 கிலோமீட்டர்கள் தனியாக பயணம் சென்று மலை உச்சிக்கு சென்று அங்கே தன் தகப்பனாரையும் ரசூலுல்லாஹியையும் சந்தித்து உணவை கொடுத்துவிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் வீடு வந்து சேருகின்ற பழக்கமுடையவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தங்கியிருந்த 3 நாளும் எப்படிப்பட்ட சிரமங்களை தாங்கியிருப்பார்கள் ஒரு சிறுமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயண நேரம் நெருங்கிய போது அந்த உணவை கட்டுவதற்கு கயிறு இல்லாத காரணத்தால் தன்னுடைய கீழாடையின் அந்த கயிறை அவிழ்த்து அதை கொண்டு ரசூலுல்லாஹுடைய உணவை கட்டி கொடுத்த காரணத்தால் அவர்களுக்கு சிறப்பு பெயராக தாத்து நிதாக்கையின், இரு கச்சை உடையவள் என்று அழைக்கப்படுகிறது. இவர்களிடத்திலிருந்து பல பெரும் சஹாபாக்களும் ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை மரணம் செய்வதிலே ஆர்வமுடையவராக இருந்தார்கள். இவர்களை ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர், அல் அஷரத்துல் முபஷரா, 10 நபித்தோழர்களை ஒரே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கொடுக்கின்றார்கள். அந்த நபித்தோழில் ஒருவர் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களை அஸ்மா பின் அபிபக்கர் மனம் முடித்திருந்தார்கள். அடுத்து பெண் மக்களிலே ஆயிஷா பின் அபிபக்கர், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்களை எல்லாம் நாம் அஸ்-சித்தீகா என்று அறிகிறோம். ஆயிஷா சித்தீகா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள்களிலேயே மிக பிரசித்தி பெற்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஆயிஷாவை ஆயிஷாவுடைய 6 வயதிலே மணம் முடித்தார்கள். பிறகு அவர்கள் பருவத்தை அடைந்த போது, 9 வயதை தாண்டிய போது அவர்களோடு குடும்ப உறவை ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேசித்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக ஏறக்குறைய 2210 நபிமொழிகள், சஹீஹான நபிமொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சஹீஹுல் புகாரி, சஹீ முஸ்லிம் 2 ஹதீஸ் நூல்களிலும் 2 இமாம்களும் சேர்ந்து 174 ஹதீஸுகளை அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தனித்து ஆயிஷாவின் மூலமாக ரழியல்லாஹு அன்ஹா 54 ஹதீஸுகளை அறிவிக்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 96 ஹதீஸுகளை அறிவிக்கிறார்கள். 63 ஆண்டுகள் சில மாதங்கள் வாழ்ந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 57 ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். இவர்களுக்கு குழந்தை இல்லை. அடுத்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு உம்மு குல்சூம் பின்த் அபிபக்கர், இவர்கள் யார்? அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய அந்த மரண நாட்களிலே மனம் முடித்த ஹபீபா பின்த் ஹாரிஜா என்ற அன்சாரி பெண்ணுக்கு பிறந்தவர்கள். அதாவது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயிலே இருந்தபோது ஹபீபா பின்த் ஹாரிஜா கர்ப்பமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தன் மகளார் ஆயிஷாவை அழைத்து சொல்கின்றார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷாவே, உனக்கு நான் 2 சகோதரிகளையும் விட்டு செல்கிறேன், 2 சகோதரிகளையும் விட்டு செல்கிறேன். என்ன பொருள்? 2 சகோதரர்கள் அப்துர் ரஹ்மான், அப்துல்லா. சகோதரி என்று இருப்பவர்கள் யார்? இப்போது அஸ்மா மட்டும்தான். இப்போது கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை குறித்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் நினைக்கிறேன், என் உள்ளத்தில் படுகிறது, ஹபீபா பெண் குழந்தையை ஈன்றெடுப்பார்கள் என்பதாக. ஃபக்கானத் கமா கால், எப்படி அவர்கள் சொன்னார்களோ அப்படியே இருந்தது. அந்த காலத்தில் ஸ்கேனிங்காக இருந்துச்சு. நல்லோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். ஹதீஸிலே வருகிறது, சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்ன லில்லாஹி ஃபில் அர்தி லஇபாதா, பூமியில் அல்லாஹ்விற்கென்று அல்லாஹ்விற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட சில அடியார்கள் இருக்கிறார்கள். லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர்ரஹும், அல்லாஹ்வின் மீது அவர்கள் சத்தியமிட்டு ஒன்றை கூறினால் அல்லாஹ் அவர்களின் சத்தியத்தை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது நடக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் நிச்சயமாக நடந்தே ஆகும். லவ் காலு லிஸ்ஸமாயி அம்திரி ஃபஅம்தரத், இன்று மழை பொழியும் என்று அவர்கள் சத்தியம் செய்தால் நிச்சயமாக மழை பொழியும், அல்லாஹ் அவர்களின் சத்தியத்தை நிறைவேற்றுவான். சஹாபாக்களில் பலர் இந்த சிறப்பை அடைந்திருந்தார்கள். அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே அல்லாஹ் நடத்தி காட்டியிருக்கின்றான். இவர்களை தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் என்ற நபித்தோழர் திருமணம் முடிக்கின்றார்கள். பிறகு ஜமல் யுத்தத்திலே தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இங்கு ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு கிடைக்கப்பெற்றதோ அது ஏனைய நபித்தோழர்களுக்கு கிடைக்கவில்லை. எது விஷயமாக? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹுவை கொண்டு ஈமானை ரசூலுல்லாஹுவிடத்திலே இஸ்லாமை ஏற்றார்கள், ஈமான் கொண்டார்கள். அவர்களுடைய தாய் தந்தையும் இஸ்லாமை ஏற்றார்கள். அவர்களுடைய மனைவிமார்களும் இஸ்லாமை ஏற்றார்கள். அவர்களுடைய எல்லா குழந்தைகளும் இஸ்லாமை ஏற்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு பிறந்த பிள்ளைகளும் இஸ்லாமை ஏற்றார்கள். எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். நபித்தோழர்களிலே தகப்பன், பிள்ளை, பிள்ளை, பிள்ளை என்று நான்கு தலைமுறையினர் சஹாபாக்களாக இருந்த ஒரு சிறப்பு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. மேலும் இந்த நான்கு தலைமுறையினரும் அல்லாஹுடைய தீனுக்காக பங்களிப்பு செய்தவர்கள். சஹாபாக்களாக இருந்தும் சஹாபாக்கள் என்ற சிறப்பை பெற்றதோடு தீனுக்காக தியாகம் செய்தவர்களும் இந்த நான்கு தலைமுறையினர். பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குணத்தை பற்றி நாம் பார்ப்போமேயானால், அறியாமை காலத்திலேயே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளிடத்தில் மிக ஒரு உயர்ந்த மதிப்பை பெற்றிருந்தார்கள். குறைஷி பரம்பரை என்பது மிக நீண்ட காலமாக பல சிறப்புகளை கொண்டு வந்தது. இறுதியாக அந்த எல்லா சிறப்புகளையும் முக்கியமான கிளையினரை சேர்ந்த, அதாவது குறைஷி என்பது மிகப்பெரிய கோத்திரம், அந்த கோத்திரத்திலே சிறு சிறு கிளைகள், அந்த கிளையினரிடத்தில் அந்த கிளையினரில் உள்ள 10 நபர்களிடத்திலே ஒட்டுமொத்த சிறப்புகளும் வந்து ஒருங்கிணைகிறது. அதிலே உதாரணமாக அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை, பிற்காலத்தில் இஸ்லாமை ஏற்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. இவருக்கு கிடைத்த சிறப்பு என்ன? அய்யாமுல் ஜாஹிலியாவிலும் ஹாஜிகளுக்கு நீர் புகட்டக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அந்த சிறப்பு அவர்களுக்கு தொடர்ந்து கிடைத்தது. இரண்டாவது, அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் பனு உமையாவை சேர்ந்தவர். அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் இவருடைய மகனார் தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஆட்சியை பெற்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஹலீஃபாவாக அமீராக ஆகிறார். இவர் குறைஷிகளுடைய கொடி ஏந்தியவர். அதாவது போருக்காக குறைஷிகள் சென்றால் இவரைத்தான் தலைவராக நியமிப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் பத்ரு போருக்கு பிறகு நடந்த பெரும்பாலான போர்களிலே குறைஷிகளின் சார்பாக தலைவராக கமாண்டராக வந்தவர் அபு சுஃபியான். அடுத்து பனு நௌஃபலை சேர்ந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர், இவரிடத்திலே இருந்த பொறுப்பு என்ன? குறைஷிகள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் பைத்துல் மால்களை இவர்களிடத்திலே ஒப்படைத்திருப்பார்கள். ஹாரிஸ் இப்னு ஆமிரிடத்திலே இவர் ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுப்பார், வழிப்போக்கர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுப்பார். பிறகு பனு அசத் குடும்பத்தைச் சேர்ந்த உஸ்மான் இப்னு தல்ஹா, இவருக்கு கிடைத்த பொறுப்பு என்ன? இவர் வகித்த பொறுப்பு என்ன? மஷூராவிற்கு தலைவர். குறைஷிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவரிடத்தில் கலந்து ஆலோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள். இவர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அடுத்ததாக பனு தைம் குடும்பத்தைச் சேர்ந்த அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய பொறுப்பு என்ன? யாராவது கொல்லப்பட்டால் அல்லது யாருக்காவது உடல் உறுப்புகள் சேதப்படுத்தப்பட்டு விட்டால், சண்டை சச்சரவுகளிலே ஏதாவது ஆபத்துகள் ஒருவருக்கு நடந்துவிட்டால், அவரின் சார்பாக பாதிக்கு பாதி பழித்தவரிடமிருந்து அந்த நஷ்ட ஈட்டை, ஈட்டுத் தொகையை பெற்று கொடுக்கின்ற பொறுப்பு யாரிடமிருந்தது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறது? இஸ்லாமிற்கு முந்திய காலகட்டத்திலும் நீதத்துக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு, சோதனைக்குள்ளானவர்களுக்கு உதவுகிற பண்பு, அந்த நல்ல பழக்கம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்தது. ஆகவேதான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்ட போது, ஹலீஃபாவாக ஆகவில்லை, ஆக்கப்பட்டார்கள், தானாக விரும்பி ஹிலாபத்தை கேட்கவில்லை. உமரே, நீ அதற்கு தகுதி உடையவர், உன் கரத்தை நீட்டு என்று கூறி உமரை கூறிய போது உமர் என்ன சொன்னார்கள்? யாரை தான் உயிராக இருக்கும் போதே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நிற்க வைத்தார்களோ, அவர் இருக்கும் பொழுது நான் ஆக மாட்டேன். அபூபக்கரே, உன் கரத்தை நீட்டுவீராக என்று கரத்தை, அபூபக்கருடைய கரத்தை பிடித்து பயா செய்து கொடுத்தார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள். மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள், மிம்பரில் ஏறினார்கள், ஒரு சிறிய பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். அந்த பிரசங்கத்தின் இரண்டு வாசகங்களை மட்டும் இந்த இடத்திலே நாம் கூறுகிறோம். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் நான் உங்களுக்கு நிலைநிறுத்தும் காலமெல்லாம் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். அத்தீஊனி மா அகம்து ஃபீகும் கிதாபல்லாஹி வ சுன்னத ரசூலிஹி. நான் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றம் செய்தால் ஃபகவ்விமூனி, என்னை சீர்படுத்துங்கள், என்னை நேர்படுத்துங்கள். ஒரு வாசகம். இரண்டாவது வாசகம் என்ன? அல் கவியு ஃபீகும் லஈஃபுன் இந்தி ஹத்தா ஆஹுத மின்ஹு ஹக்க லஈஃப் அவ் கமா கால். நீங்கள் யாரை பலமிக்கவர் என்று கருதுகிறீர்களோ அவர் என்னிடத்திலே பலவீனமானவர். நீங்கள் யாரை பெரியவர் என்று நினைக்கிறீர்களோ அவர் என்னிடத்தில் சிறியவர். அவரிடமிருந்து பாதிக்கப்பட்டவருக்குள்ள ஹக்கை வாங்குவேன். இப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. இஸ்லாமிய ஆட்சியின் சிறப்பு தன்மை என்ன? நீதம். தௌஹீதுக்கு அடுத்ததாக இஸ்லாமிய ஆட்சியின் சிறப்பு தன்மை அதில். அந்த நீதத்திற்கு ரசூலுல்லாஹ் பேர் பெற்றிருந்தார்கள். லவ் அன் ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவள் கரத்தை வெட்டுவேன். பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, பிறகு உமர், பிறகு உஸ்மான், பிறகு அலி. தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நெருக்கமானவர்களாக இருந்தாலும், பெரிய போர் தளபதியாக இருந்தாலும், குற்றம் செய்தால் தண்டனை கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். கலீஃபாக்களுடைய உயர்ந்த பண்பு. அடுத்து வாருங்கள், ஹாலித் இப்னுல் வலீத், இவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மாஷால்லா, சரி, ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்றீங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் எல்லா சஹாபாக்களும், இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் சைஃபுல்லா. குறிப்பாக ஒரு நிகழ்வு, முதல் நிகழ்ச்சி உஹுத் போரிலே 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டதற்குரிய காரணம் யார்? ஹாலித் இப்னுல் வலீத். ஜபலுர் ருபாத்திலே சஹாபாக்களை, 50 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். 13 சஹாபாக்களை தவிர பாக்கி 37 பேர் இறங்கிவிட்டார்கள். ஹாலித் குதிரையிலே சென்றவர் பார்த்தார், மலைவாசல் காலியாக இருக்கிறது, உடனடியாக திரும்புங்கள் என்று குதிரைப்படைக்கு கட்டளையிட்டார். 13 சஹாபாக்களை முதலிலே கொண்டார்கள், பிறகு மற்ற சஹாபாக்களை கொன்றார்கள். ஹாலித் உஹது போரிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியின் மிக முக்கிய காரணம் யார்? ஹாலித் இப்னுல் வலீத். முதல் நிகழ்வு. இவருக்குள்ள பொறுப்பே என்னவென்றால், போர்க்களங்களுக்குரிய ஆயுதங்கள், ஈட்டிகள் அம்புகள் போர்க்களங்களிலே கூடாரங்கள் அமைப்பது, போர் அதாவது படைகளை வழி நடத்துவது. அபூ சுஃபியான் அமீராக இருப்பார். வழி நடத்துகின்ற அந்த பொறுப்பு யாருடையது? காலித் இப்னுல் வலித். இஸ்லாமிற்கு முந்தைய காலத்திலேயே வீரத்திற்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நபராக இருந்தார்கள். அடுத்து உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்குரிய பொறுப்பு தூது செல்வது. குறைஷிகள் பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கோ அல்லது அமீர்களுக்கோ அரசர்களுக்கோ யாராவது ஒருவரை தூது பேச்சுவார்த்தை நடத்த அனுப்ப வேண்டும் என்றால் யாரை அனுப்புவார்கள்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இதிலிருந்து இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். ஒரு தூதராக செல்பவர், சஃபீர், அம்பாசிடர் என்று சொல்கிறோம் அல்லவா, அவரிடத்திலே கண்ணியம் இருக்க வேண்டும், கம்பீரம் இருக்க வேண்டும். அவர் மக்களால் மதிக்கப்படுகின்றவராக, அவரை பார்த்தால் மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் அளவிற்கு ஒரு தோற்றம் உள்ளவராக, ஒரு பர்சனாலிட்டி உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பண்பை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக நிறைவாக வழங்கியிருந்தான். இஸ்லாமிற்கு அவர்கள் வருவதற்கு முன்பிருந்தே அந்த பண்பு அவர்கள் இஸ்லாமை ஏற்றபோது மேலும் மெருகேறியது. அடுத்து சஃப்வான் இப்னு உமையா, இவரும் பிறகு இஸ்லாமை ஏற்கிறார். இவருடைய வரலாறும் மிக ஒரு சுவையான வரலாறு, ரஹீக்கிலே இது பதியப்பட்டிருக்கிறது. இவருடைய பொறுப்பு என்ன? குறைஷிகள் தாங்கள் வணங்கி வந்த சிலைகள் அதனிடத்திலே குறிகேற்பதற்காக செல்வார்கள். அந்த குறிகேட்கும் போது அம்புகளை பயன்படுத்துவார்கள். ஒரு அம்பிலே நாம் என்று எழுதப்பட்டிருக்கும், ஒரு அம்பிலே லா என்று எழுதப்பட்டிருக்கும், ஒரு அம்பிலே எதுவும் எழுதப்பட்டிருக்காது. அந்த அம்புகளை இவர் தான் வைத்திருப்பார். நான் இந்த காரியத்தை செய்யலாமா, பயணத்திற்கு போகலாமா என்று கேட்கும்பொழுது இவர் ஏதாவது சில விஷயங்களை ஓதி அந்த கண்ணை மூடிக்கொண்டு அம்பை எடுப்பார். நாம் ஆம் என்ற அம்பு வந்தால் சரி நீ போகலாம், சாமி உனக்கு அனுமதி கொடுத்து விட்டது. லா என்ற அம்பு வந்தால் சாமி உனக்கு அனுமதி தரவில்லை. எதுவும் இல்லாத அம்பு வந்தால் திரும்ப நாம் அல்லது லா, இந்த ரெண்டு அம்புகளில் ஒரு அம்பு வரும் வரை மீண்டும் மீண்டும் அந்த அம்பை எடுத்து கொண்டிருப்பார்கள். அடுத்து ஹாரித் இப்னு கைஸ், பனு சஹம் கிளையாரை சேர்ந்தவர். இவரிடத்திலே குறைஷிகள் தங்கள் சிலைகளுக்கு நேர்ச்சி செய்கின்ற, சிலைகளுக்காக காணிக்கை செலுத்துகின்ற செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பார்கள். இப்படி ஐயாமுல் ஜாஹிலியாவிலே குறைஷிகள் மிக உயர்வாக மதித்த 10 பொறுப்புகளை 10 நபர்களிடத்திலே பங்கிட்டு வைத்திருந்தார்கள். அதாவது தங்களிலேயே மிக மிக உயர்வாக யாரை மதித்தார்களோ அந்த 10 நபர்களிடத்தில் இந்த பொறுப்பை வைத்திருந்தார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு யாரிடத்தில் இருந்தது? அபூபக்கர் சித்தீக். நாம் ஏன் இதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், குறைஷிகளிடத்திலே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை அறிவிப்பதற்கு முன்பிருந்தே கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு கண்ணியவானாக, உண்மையாளர் என்று சான்று கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையாளராக திகழ்ந்தார்களோ அது போன்றுதான் அல்லாஹ் அந்த உயர்ந்த நபிக்கு முதல் தோழராக, முந்திய தோழராக, முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹிவிற்கு பிறகு முதல் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்த தோழரும் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பிருந்தே முழு குறைஷி மக்களால் கண்ணியமானவர், சிறப்பிற்குரியவர், நீதத்திற்கு துணை போகக்கூடியவர், அநீதத்திற்கு எதிராக நிற்பவர் என்ற பேற்றை, என்ற உயர்வை பெற்றிருந்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களிடத்தில் இருந்த சிறப்பு என்ன? பாதிக்கப்பட்டவருக்குரிய நஷ்ட ஈட்டை பெற்றுத் தருகின்ற பொறுப்பு அவர்களிடத்தில் இருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பல உயர்ந்த கல்விகள், அந்த கல்வியை முன்னிட்டு பல சிறப்புகள் அவர்களுக்கு இருந்தன. அதில் குறிப்பாக ஒரு நீண்ட தலைமுறை வரை குறைஷிகளை பற்றிய, அரபுகளை பற்றிய வமிசா வழியை தெரிந்து வைத்திருந்தார்கள். அரபு தீபகற்பத்திலே பிரசித்தி பெற்ற யாராக இருந்தாலும் அல்லது அரபு தீபகற்பத்திலிருந்து வருகின்றவருடைய முகபாவனையை வைத்து இவர் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர், எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர். ஒருவர் ஒரு குடும்பத்தை சொன்னால் அந்த குடும்பத்திலே நீ யாருடைய மகன் என்று கேட்கும் அளவுக்கு ஒரு வாலிபர் வருகிறார். அபூபக்கரை விட அவர் வயதிலே மிக குறைவானவர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நிச்சயமாக அவருடைய தந்தையை பற்றி அறிவு வைத்திருந்தார்கள். இதை நாம் எங்கிருந்து பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே இஸ்லாமிய அழைப்பை சொல்வதற்காக ஹாஜிகளுடைய கூடாரங்களுக்கு செல்வார்கள். ஷிர்க்குடைய காலகட்டத்திலும் முஷ்ரிக்குகள் ஹஜ்ஜு செய்வதற்காக வருவார்கள். கூடாரங்கள் அமைத்து ஒவ்வொரு வம்சத்தினரும் இந்தந்த பகுதியில் என்று ஒரு கூடாரம் இட்டு அமைப்பார்கள். இப்போது கூட ஹஜ்ஜுக்கு செல்லும்போது நீங்கள் பார்க்கலாம், இந்திய மக்களுக்கு என்று ஒரு கூடாரம், பாகிஸ்தானிகளுக்கு என்று ஒரு கூடாரம், இப்படி நாடு வாரியாக பிரித்து வைத்திருப்பார்கள். அந்த காலத்திலே வம்ச வாரியாக, குடும்ப வாரியாக பிரித்து வைத்திருப்பார்கள். எந்த குடும்பத்திலிருந்து இவர்கள் வருகிறார்கள், இவர் யாருடைய மகன், அவருடைய தகப்பன் யார், பாட்டன் யார் என்ற முழு விவரங்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிடுகின்றார்கள். ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்ன அபா பக்ரின் அஅலமு குரைஷிம் பி அன்சாபிஹா, குரைஷிகளில் குரைஷிகளுடைய பரம்பரையை பற்றி அபூபக்கர் மிக அறிந்தவர். இரண்டாவதாக, மிக பிரசித்தி பெற்ற, நாணயமிக்க, வாக்கு தவறாத சிறந்த வியாபாரியாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலேயே ஏறக்குறைய 40,000 திருஹங்கள் மதிப்புடையதாக இருந்தது இவர்களுடைய முதல். வியாபாரத்திற்காக சிரியாவை சுற்றியுள்ள பல நாடுகளுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பயணம் சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய செல்வத்தை தங்கு தடையில்லாமல் கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற ஒரு கொடைத்தன்மை உடையவராக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு விளங்கினார்கள். அல்ல, ஐயாமுல் ஜாஹிலியா, அதாவது இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே கொடை கொடுக்கும் பழக்கத்திலே, தர்மம் கொடுக்கும் பழக்கத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு மத்தியிலே பிரசித்தி பெற்றிருந்தார்கள். இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அந்த நல்ல பழக்கம் மேலும் அதிகரித்தது. இதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒரு ஒரு நிகழ்வையும் நான் கூறும் பொழுது அந்த நிகழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையும் நாம் கவனித்து செல்ல வேண்டும். ஒருவர் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் என்ன நல்ல பழக்கம் அவரிடத்தில் இருந்ததோ அவர் முஸ்லிமானதற்கு பிறகு அந்த நல்ல பழக்கம் அதிகரிக்க வேண்டும், அந்த நல்ல பழக்கம் மேலும் மெருகேற வேண்டும், அதிலே அவர் மேலும் முன்னேற வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக இஸ்லாமிற்கு முன்பு நாணயமாக இருந்தார், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு நாணயம் தவறுகிறார். இஸ்லாமிற்கு முன்பு வீரராக இருந்தார், இஸ்லாத்திற்கு ஏற்றதற்கு பிறகு கோழையாக மாறுகிறார். இஸ்லாமிற்கு முன்பு வாக்கை நிறைவேற்றுபவராக இருந்தார், இஸ்லாமிற்கு பின்பு வாக்குக்கு மாறு செய்பவராக இருக்கிறார் என்று முன்பிருந்த நல்ல குணங்களுக்கு மாற்றமாக நடந்தால் அவர் உண்மையில் இஸ்லாமை புரியவில்லை, அவர் உண்மையில் இஸ்லாமை சரியாக ஏற்கவில்லை. புரியுதுங்களா சொல்றது? என் அழைப்பு பணிக்கு தேவையான ஒரு செய்தி இது. என்ன, நீங்கள் எந்த ஒருவருக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தாலும் அவரிடத்தில் என்ன நல்லொழுக்கங்கள், நல்ல பண்புகள், உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து அந்த குணங்களை கொண்டு அவரை சிறப்பித்து இந்த குணங்கள் நீங்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு மேலும் கூட வேண்டுமே தவிர இது குறையக்கூடாது. இஸ்லாமிற்கு முன்பு உங்களிடத்தில் எந்த கெட்ட குணங்கள் இல்லையோ அந்த கெட்ட குணங்கள் இனி இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் அழைப்பு பணியிலே நாம் நினைவுபடுத்த வேண்டும். புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்? அழைப்பு பணியிலே ஒருவரை நாம் அழைக்கும் பொழுது, ஒரு முஸ்லீம் அல்லாதவரை இஸ்லாமின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவரிடத்திலே என்ன நல்லொழுக்கங்கள், நல்ல பண்புகள் இருக்கின்றனவோ அதை அவற்றை கொண்டு அவரை சிறப்பித்து அந்த நல்ல பண்புகள் விஷயத்திலே அவரை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த நல்ல பண்புகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டவர்களாக அந்த நல்ல பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுபோன்று எந்த கெட்ட தன்மைகள் பண்புகள் அவரிடத்தில் இல்லையோ குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு சிகரெட் குடிக்காதவர், புகையிலை பயன்படுத்தாதவர், கெட்ட பழக்கங்கள் இல்லாதவர், வீணாக நேரங்களை கழிக்காதவர், அமைதியாக இருப்பவர், கண்ணியமாக பேசுபவர், இந்த நல்ல குணங்கள் அவரிடத்தில் இருக்குமே ஆனால் அவருக்கு இஸ்லாமை சொல்லும் பொழுது இந்த பண்புகள் மேலும் உங்களுக்கு உயர வேண்டும் என்று அவருக்கு கூறும் பொழுது, ஆஹா, இஸ்லாம் நம்முடைய பண்புகளை எப்படி அங்கீகரிக்கிறது, அதை மேலும் அந்த நல்ல பண்புகளுக்கு இஸ்லாம் எப்படி நன்மைகளை வாக்களிக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு ஒருவர் எப்போதும் பேசும்போது கண்ணியமாக பேசுகின்ற பழக்கமுடையவர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் கண்ணியமாக பேசுங்கள், வகூலுல் லின்நாஸி ஹுஸ்னா வகுல்லஹுமா கவுலன் கரீமா. பாருங்கள், உங்களிடத்தில் இந்த பண்பு இருந்தது, இதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் குர்ஆனிலே. அப்ப அவருடைய மனது, அவருடைய சுத்தமான இயற்கை நெறி இஸ்லாமிய நெறியோடு மேலும் ஊறும், ஆழமாகும். அந்த அடிப்படையிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பே கொடை கொடுக்கின்ற, தர்மம் கொடுக்கின்ற, செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்குகின்ற பழக்கம் இருந்தது. இஸ்லாமை ஏற்றபோது அந்த பழக்கம் மேலும் அதிகரித்தது. ஒரே நாளில் 40,000 திருகங்களை தர்மம் செய்தார்கள். யார்? அபூபக்கர். 40,000 திருகங்கள். இன்றைய கணக்குப்படியே நீங்கள் வைத்தால் ஒரு திருகம் என்பது 13 ரூபா கணக்கு வைங்க. அப்ப 40,000 திருகம் எவ்வளவு ஆச்சு? ஏறக்குறைய 5 லட்சம், 6 லட்சம் ஆச்சா? 6 லட்சம் ரூபாய எப்படி தர்மம் செய்கிறார்கள்? 10,000 திருகத்தை பகலிலே தர்மம் செய்தார்கள், 10,000 திருகத்தை இரவிலே தர்மம் செய்தார்கள், 10,000 திருகத்தை பகிரங்கமாக தர்மம் செய்தார்கள், 10,000 திருகமை தனியாக அழைத்து சென்று மக்களுக்கு கொடுத்தார்கள். இதை குறித்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே ஒரு முழு வசனத்தை இறக்கினான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியா. அபூபக்கர் செய்த அந்த 4 தன்மையிலும் யார் தங்கள் செல்வங்களை இரவிலே தர்மம் செய்கிறார்கள், பகலிலே தர்மம் செய்கிறார்கள், ரகசியமாக தர்மம் செய்கிறார்கள், பகிரங்கமாக தர்மம் செய்கிறார்கள், லா கௌஃபுன அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், இவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, இவர்கள் கவலையும் பட மாட்டார்கள். அடுத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த இன்னொரு பண்பு, எல்லோரும் அபூபக்கரை விரும்புவார்கள். ஒருவரை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்றால் அவரிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட், என்னங்க, ரொம்ப மென்மையானவர், அத்தமிஸ் அஸ்ஸமஹ், ரொம்ப மென்மையானவர், ரொம்ப பொறுத்து போபவர். அவங்க சொன்னாங்களா பொறுமைன்னு சொல்லிட்டு, அஸ்ஸமஹ், அதாவது ரொம்ப சகித்துக் கொள்பவர். இப்ப நம்மள மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபப்படுறவங்களோ அலட்டி கொள்பவர்கள் அல்ல, ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர்கள். அதே போல ரொம்ப சாஃப்ட். அல்லாஹ் அக்பர் கபீரா. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆக்கப்பட்ட போது பல சஹாபாக்கள் பயந்தார்கள், எங்கே அபூபக்கருடைய மென்மையை பயன்படுத்தி குற்றவாளிகள், மக்களின் மீது அநீதி இழைப்பவர்கள் அத்துமீறி விடுவார்களோ என்று பயந்தபோது அங்கே அவர்களுடைய பண்பு என்ன? அல்லாஹுடைய தீன் என்று வந்துவிட்டால் அவர்களை விட உறுதியானவர், கடுமையானவர் யாரும் இருக்க முடியாது. தன் சொந்த விஷயம் என்று வந்துவிட்டால் அவர்களை விட மென்மையானவர், அவர்களை விட சகிப்புத்தன்மை உடையவர் யாரும் இருக்க முடியாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆக்கப்பட்ட போது மக்கள் பயந்தார்கள். அலி அவர்கள் பயத்து செய்து கொடுக்கும் பொழுது அந்த காகிதத்தை எடுத்து, அந்த எழுதப்பட்ட ஓலை எடுத்து பயத்து செய்து கொடுக்கும் பொழுது, இதில் உமருடைய பேர் இருந்தாலும் சரி நான் பயத்து செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தான் மரணிக்கும் நேரத்திலே ஒரு ஓலையிலே ஒரு பெயரை எழுதி அதை மூடி சஹாபாக்களிடத்திலே, மூத்த சஹாபாக்களிடத்திலே பையத்து வாங்குகிறார்கள், எனக்கு பிறகு இவரை நீங்கள் கலீஃபாவாக ஆக்க வேண்டும் என்று. அலியுடைய ஞானத்தை பாருங்கள், இதிலே உமருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் நான் அவருக்கு பையச் செய்து கொடுக்கிறேன் என்றால் உமர் அவ்வளவு கடுமையானவர். ஆனால் அவர் ஹலீஃபாவாக்கப்பட்ட போது அவரை விட மென்மையானவர் யாரும் இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த பண்புகளை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மக்கள் அவரை மிக அதிகம் நேசிக்கின்ற அளவுக்கு இருந்த அந்த பண்பு என்ன? மென்மையான ஒரு சாஃப்ட், அது போன்று சகிப்பவர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. குறைஷிகள் அடித்தார்கள், பின்பு நாம் பார்க்க இருக்கிறோம், தொந்தரவு செய்தார்கள். இனி நீ மக்காவிலே சப்தமிட்டு குர்ஆன் ஓதினால் கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்காவை விட்டு ஹிஜ்ரா சென்று விடுவோம், வெளியே சென்று விடுவோம், எங்காவது சென்று கிராமத்திலே தங்கி விடுவோம் என்று ஹிஜ்ரா புறப்பட்டார்கள். அப்போது இப்னு துகன்னா என்ற பிரசித்தி பெற்ற அரபு தலைவர் ஒருவர் அபூபக்கரை பார்க்கிறார்கள். அபூபக்கரே, என்ன மூட்டை முடித்துகளை எல்லாம் முடிச்சுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பயணம் செல்கிறாய்? என்ன, இந்த மக்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள், இவர்களுடைய பூமியிலே என்னால் இருக்க முடியவில்லை, எனவே நான் அல்லாஹ்வுடைய பூமியிலே நான் செல்கிறேன். அப்பொழுது இப்னு துகன்னா அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இன்னக லதுஸய்யினுல் அஷீரா வதுஈனு அலன் நவாயிப் வதக்ஸிபுல் மஅதூம் வதஃஅலுல் மஅரூஃப். நல்ல கவனமா கேளுங்க. இப்னு துகன்னா முதல் தடவையாக அபூபக்கரை பார்க்கிறார் பல ஆண்டுகள் கழித்து. அதாவது அபூபக்கர் இஸ்லாமை ஏற்ற செய்தி அவருக்கு தெரியாது. அவர் ஒரு கிராம பகுதியில் இருந்து வருகிறார், அபூபக்கரை சந்திக்கிறார் வழியிலே. அபூபக்கர் பயணத்திற்காக வெளியே செல்கிறார். அவரை தடுத்து நிறுத்தி எங்கே செல்கிறீர் என்று கேட்டு அபூபக்கர் நான் இந்த மக்காவை விட்டு புறப்படுகிறேன், குடிபெயர்கிறேன் என்று கூறிய போது இப்னு துகன்னா சொல்கிறார், உம்மை போன்றவர் இந்த மக்கா நகரத்தை விட்டு வெளியேறக்கூடாது, உமக்கு நான் காரணம் தருகிறேன் வாருங்கள், உமக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். அதாவது அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு குடும்பத்து தலைவர் அல்லது ஒரு குடும்பம் ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டால் மற்றவர்கள் அவருக்கு எந்த பாதிப்பையும் செய்யக்கூடாது. அப்படி மீறி பாதிப்பு கொடுத்தால் மொத்த குடும்பத்தார்களும் அவர்களிடத்தில் போருக்காக வருவார்கள், சண்டைக்காக வருவார்கள். இப்னு துகன்னா பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அப்படி பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது நீ இந்த ஊரிலிருந்து வெளியேறக்கூடாது என்று சொல்லும் பொழுது இப்னு துகன்னா பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அபூபக்கரே, நீர் ஒரு குடும்பத்தை அலங்கரிப்பவர் அல்லவா? நீ மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு உதவுபவர் அல்லவா? இல்லாதவருக்கு சம்பாதித்து கொடுப்பவர் அல்லவா? மக்களுக்கு நன்மை செய்பவராயிற்றே, நீ இந்த ஊரை விட்டு போகலாமா? இந்த இடத்தில் நின்று சற்று நீங்கள் வரலாற்றை திருப்பி பாருங்கள். இந்த பண்புகளை இதற்கு முன்னால் ஒருவர் கூறினார், ஒருவருக்காக கூறியவர் யார், கூறப்பட்டவர் யார்? ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். யாருக்காக? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு துகன்னா ஹதீஜாவையும் பார்க்கவில்லை, ரசூலுல்லாவிற்கு ஹதீஜா இந்த சொன்ன வார்த்தைகளையும் இப்னு துகன்னா கேட்கவில்லை. இங்கே என்ன தெரிகிறது நமக்கு? இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூலுல்லாஹ்விடத்திலே என்ன சிறந்த பண்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டனவோ அந்த பண்புகள் யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ளப்பட்டன? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண் வருகிறார் ரசூலுல்லாஹ்விடத்திலே, பேசுகிறார், சில கேள்விகளை கேட்கிறார், ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறார்கள். பிறகு அந்த பெண்மணி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அடுத்து கேள்வி கேட்க வரும்போது நீங்கள் இல்லை என்றால் யாரிடத்தில் கேட்பது? அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரிடத்திலே கேட்பீராக. ரசூலுல்லாஹ்விடத்தில் என்ன பண்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டனவோ அந்த பண்புகள் ரசூலுல்லாஹ்வுடைய அளவிற்கு இல்லை என்றாலும், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது போன்ற அந்த பண்புகள் யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ளப்பட்டன? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அய்யாமுல் ஜாஹிலியாவில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருந்தன. அந்த பழக்க வழக்கங்கள் பொதுவாக அரபு மக்களிடத்திலே ஒரு அருவறுப்பான அல்லது ஒரு தவறான பழக்க வழக்கங்களாக கருதப்பட்டவை அல்ல, உண்மையில் அருவறுப்பான தவறான பழக்கங்கள். ஆனால் அரபுகளிடத்திலே அந்த தவறான பழக்கங்கள் எப்படி மலிந்து காணப்பட்டன என்றால், அது செய்பவர் அது அந்த தவறான பழக்கங்களை செய்பவரை பழிக்க மாட்டார்கள், மாறாக அந்த தவறான செயல்கள் ஒரு சிறப்பிற்குரிய செயல்களாகவே மாறியிருந்தன. எப்படி இன்று மேலை நாடுகளிலே மாறியிருப்பதை போன்று முக்கியமான ரெண்டு பழக்கங்கள், ஒன்று மது அருந்துதல், இரண்டாவது விபச்சாரம் செய்தல். இது அரபுகளிடத்திலே சர்வசாதாரணமாக இருந்தது. எப்படி இன்று அந்நியர்களிடத்தில் இந்த கலாச்சாரம் காணப்படுவதை போல, அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் அறியாமை காலத்தில் இருந்த போதும் மது அருந்தியது கிடையாது, ஒரு முறை கூட மது அருந்தியது கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார்கள். ஒரு முறை அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியிலே செல்லும் போது, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல மடா குடிமகன் சொல்லிட்டு, மிக குடித்து குடித்து போதை தலைக்கேறிய ஒருவன் ரோட்டில் படுத்து கிடக்கிறான், பார்க்குறோமா இல்லையா, அதே போல் படுத்து கிடக்கிறான். அங்கே பக்கத்தில் நஜிஸ் இருக்கு, நஜிஸ் இருக்குது. இந்த குடி போதையில் அவன் என்ன செய்கிறான், அந்த நஜிஸின் மீது கையை வைத்து பிசைகிறான், பிறகு அதை வாய்க்கு அருகிலே கொண்டு செல்கிறான், நாத்தம் தாங்க முடியாமல் தூரமாக்குகிறான். இப்படி அவன் செய்கிறான். அப்போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு ஒரு கேவலமான மனிதன் செயல் பாருங்கள், இவன் என்ன செய்கிறான் என்றே இவனுக்கு தெரியவில்லையே. இதற்கு முன்பு மது அருந்துகின்ற பழக்கம் இல்லாமல் இருந்தவர்கள் அப்போதே அய்யாமுல் ஜாஹிலியாவிலே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமை, மனிதனுடைய உயர்வை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மதுவில் இருக்கிறதே, நான் என் மீது இதை தடுத்துக் கொள்கிறேன், ஹராமாக்கிக் கொள்கிறேன். அப்ப அந்த தூய அறிவு இருக்கிறது, அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஹிதாயா நேரு வழி அந்த தூய அறிவுக்கு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அஷ்ஷம்ஸிலே, வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. தூய ஆத்மாவிற்கு அல்லாஹ் உதிக்க வைக்கிறான், அதில் நன்மை என்ன இருக்கிறது, தீமை என்ன இருக்கிறது என்று. அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது ஒரு முறை, ஹல் ஷரிப்தல் கம்ர ஃபில் ஜாஹிலியா, நீங்கள் அறியாமை காலத்தில் எப்போதாவது மது அருந்திருக்கிறீர்களா? சொன்னார்கள், அஊது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சொன்னார்கள், ஏன் நீங்கள் மது அருந்தியதில்லை? சொன்னார்கள், அசூனு குன்து அசூனு அர்தி, என் கண்ணியத்தை நான் பாதுகாக்க விரும்பினேன், வஹ்ஃபது முருஅதி, என்னுடைய உயர்வை நான் பாதுகாக்க விரும்பினேன். யார் மது அருந்துகிறானோ அவனுடைய அவனுக்கு கண்ணியம் இருக்காது, அவனுக்கு மதிப்பு இருக்காது. இந்த வார்த்தை அபுபக்கர் கூறிய இந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தபோது சொன்னார்கள், சதக அபுபக்ரின், சதக அபுபக்ரின், அபுபக்கர் உண்மை கூறினார், அபுபக்கர் உண்மை கூறினார். இங்கே நாம் என்ன விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம், இந்த தூய பண்பு அமைவது, சுத்தமான இயற்கையான நேரிய பண்பு அமைவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஒரு நல்ல தூய பரம்பரையிலும் வைத்திருக்கிறான், தூய வம்சத்திலும் வைத்திருக்கிறான். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி கியாருக்கும் ஃபில் இஸ்லாம். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், சிறந்தவர்கள் யார் என்று. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் நபியை சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் இதை பற்றி கேட்கவில்லை. அப்போது கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர், வம்சத்தை பற்றி கேட்கிறீர்களோ, குடும்பத்தை பற்றி கேட்கிறீர்களோ? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் குடும்பத்தால் வம்சத்தால் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவர் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் சிறந்தவராக உயர்ந்தவராக இருப்பார். ஏனென்றால் அந்த பண்புகள் என்பது ஒரு தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு தன்மை என்பதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும், தஹய்யரு லினுதஃபிக்கும், உங்கள் திருமணத்திற்காக நீங்கள் பெண்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த பெண்களை தேர்ந்து மனமுடிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், தகையருளி நுத்தஃபிக்கும், நுத்தஃப் என்று சொன்னால் நுத்ஃபாவுடைய பன்மை, உங்களின் இந்திரியத்துக்காக, அதாவது உங்களுடைய குடும்பத்துக்காக, வம்சத்துக்காக, உன்னுடைய பிள்ளைக்காக என்று பொருள். உன்னுடைய பிள்ளைக்காக தாயை நீ தேர்ந்தெடுப்பீராக. ஏன்? இந்த பண்பு இருக்கிறது அல்லவா, இது பல தலைமுறையாக கடந்து வரக்கூடிய ஒரு சிறப்பு. இது தமிழில் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்கு என்னை விட அதிகமாக அந்த பழமொழி தெரியும். வாங்க, அதாவது இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் ஈமானோடு சேர்ந்தால்தான் அதற்கு பாதிப்பு. குடும்ப உயர்வாக இருக்கட்டும், உயர்ந்த பழக்கமாக இருக்கட்டும், நற்குணமாக இருக்கட்டும், இஸ்லாம் ஈமானோடு சேர வேண்டும். இஸ்லாம் ஈமானோடு சேரவில்லை என்றால் அது உலகத்தில் மட்டும்தான் உயர்வாக கண்ணியமாக மதிக்கப்பட்டு முடிந்து விடுமே தவிர அல்லாஹ்விடத்திலே மறுமையில் அதற்கு மதிப்பு இருக்காது. அடுத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக முக்கியமான அந்த சிறப்பிலே ஒன்று, ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் அவர்கள் சிலை வணங்கியதில்லை. இப்படி மிக குறிப்பிட்ட சிலரைத்தான் நாம் எடுக்கலாம். எப்படி? ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் சிலை வணங்காமல், ஷிர்க் செய்யாமல், இணை வைக்காமல் இருந்தவர்கள் என்று எடுத்தால் ஒரு சிலரை மட்டும்தான் நாம் பார்க்கலாம். அதில் ஒருவர் யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு முறை இவருடைய தந்தையின் பெயர் என்ன? அபு குஹாஃபா. அது அவருடைய புனை பெயர் உஸ்மான், அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான். உஸ்மான் அபு குஹாஃபா என்ன செய்கிறார்? பக்தியை பாருங்கள். பிள்ளை ஒரு பருவத்தை அடைந்த, நல்ல புரிகின்ற பருவத்தை அடைந்த போது பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார். இன்று கூட முஷ்ரிக்குகள் வீடுகளிலே அந்த பழக்கம் தொடர்வதை பார்க்கிறோம். அதாவது பூஜைக்கு என்று ஒரு அறையை வைத்திருப்பார்கள், பூஜை அறை. அங்கே தாங்கள் வணங்குகின்ற சிலைகளை எல்லாம் உயர்வாக பூஜை செய்து அலங்கரித்து வைத்திருப்பார்கள். இந்த பழக்கம் எல்லா முஷ்ரிக்குகளிடத்தில் இருந்தது. காலங்கள் மாறினாலும், நாடுகள் வேறுபட்டாலும், அதுபோன்று அரபுகளிடத்திலும் இந்த பழக்கம் இருந்தது. அபு குஹாஃபா தன்னுடைய வீட்டிலே பூஜை அறையாக சிலைகளுக்காக வைத்திருந்த அறைகளுக்கு அழைத்து சென்று அபூபக்கரை பார்த்து சொன்னார், அபூபக்கரே, ஹாதிஹி ஆலிஹது அஷ்ஷும்முல் அவாலி, மகனே, இவையெல்லாம் உன்னுடைய கடவுள்கள், மிக உயர்ந்தவை, இவற்றை நீ மதித்து வணங்கிக்கொள் என்று கூறிவிட்டு அவர் அறையில் விட்டு சென்று விடுகிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தூய நெறியை பாருங்கள், சிந்தனையை பாருங்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன செய்தார்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த சிலைக்கு அருகில் சென்றேன். காது இருக்கும், கண் இருக்கும், வாய் இருக்கும், கை இருக்கும். என்ன செய்கிறார்? காதுக்கு அருகிலே சென்று சொல்கிறார், இன்னி ஜாயுன் ஃபத்உமினி, நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு நீ சாப்பாடு கொடுப்பாயா? எனக்கு நீ சாப்பாடு கொடு பார்க்கலாம். ஃபலமிஜுபுனி, எந்த பதிலும் வரவில்லை. வைன்னி ஆறுன் ஃபக்சினி, எனக்கு ஆடை இல்லை, எனக்கு நீ ஆடை கொடுப்பாயா? ஆடை கொடு பார்க்கலாம். ஃபலமிஜுபுனி, எனக்கு எந்த பதிலும் அந்த சிலை தரவில்லை. கோன்ஸ் கடவுள்னு அத்தா சொல்லிட்டு போறாங்க, பதில் கொடுப்பதில்லை. என்னை வணங்க சொல்கிறார், என் கோரிக்கைகளை கேட்க சொல்கிறார், கேட்டால் ஒன்றுமே கிடைப்பதில்லையே. ஒரு பெரிய கல்லை தூக்கி சிலை மேல போட்டார், ஒரே போடு முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பே சிலை வணக்கத்திலிருந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தோழராக இருந்தார்கள். சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் மட்டுமல்ல, உண்மையை தேடிய ஒரு சிந்தனைவாதியாகவும் இருந்தார். நாம் பார்க்கின்ற இந்த மூட நம்பிக்கைகள், நாம் வாழ்கின்ற இந்த சமூக அமைப்பு, சிலை வணக்கம், ஆடல் பாடல், குடி, விபச்சாரம், தங்களுடைய மனம் போன போக்கிலே இறை வழிபாட்டை செய்வது, சிலைகளுக்கு வழிபாடுகளை செய்து இறைவனுடைய பொருத்தத்தை தேடுவது, இவற்றுக்கு அப்பால் ஒரு தீனை, ஒரு மார்க்கத்தை அபூபக்கரும் தேடிக்கொண்டிருந்தார் ரழியல்லாஹு அன்ஹு. ஆகவேதான் நாம் பிறகு பார்க்க இருக்கிறோம், எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொன்னார்களோ தாமதிக்காமல் உடனடியாக இஸ்லாமை ஏற்றார்கள். ஒரு முறை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவுடைய அந்த முற்றத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே தௌஹீத் ஏகத்துவம் இருந்தது என்றால் அரபுகளில் ஒரு சிலர் இடத்திலே இருந்தது. அவர்களிலும் சிலர் தௌஹீதை நாடி கிறிஸ்துவ மதத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கு உள்ள சில நல்ல விஷயங்களை ஏற்று அதன்படி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஹரமுடைய முற்றத்தில் இருக்கும் பொழுது ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒரு அரபு ஒரு அறிஞர் காபாவின் முற்றத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்போது உமையா இப்னு அபி சல்த், உமையா இப்னு அபி சல்த் இவருடைய பெயரை எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவிஞரின் கவியை பாராட்டி இருக்கிறார்கள், ஒரு கவிஞரின் கவியை தன் நபிமொழியிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த கவிஞர் யார்? உமையா இப்னு அபி சல்த். இவர் ஏகத்துவவாதியாக இருந்தார். அம்ரு இப்னு ஸைத் இப்னு அம்ரு இப்னு நுஃபைலை பார்த்து கேட்டார், கைஃப அஸ்பஹ்த யா பாகியல் கைர், நன்மையை தேடுபவனே நீ எப்படி இருக்கிறாய்? கால பி கைர், நன்றாக இருக்கிறேன். ஹல் வஜத்த, நன்மையை நீ பெற்றுக்கொண்டாயா, நீ தேடிய நன்மையை பெற்றுக்கொண்டாயா என்று கேட்டபோது ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் சொல்கிறார், நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போது உமையா இப்னு அபி ஸல்த் சொல்கின்றார், குல்லு தீனின் யௌமல் கியாமதி இல்லா மா மதா ஃபில் ஹனீஃபியத்தி பூரு. ஸைதே, மறுமை நாளில் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் அழிந்துவிடும், நாசமாகிவிடும். ஆனால் இப்ராஹிம் விட்டு சென்ற ஹனீஃபியா என்ற ஏகத்துவ தூய கொள்கையை தவிர, தூய சமயத்தை தவிர, அம்மா இன்னஹாத நபி அல்லதியும் தவர் மின்னா அவ் மின்கும் என்று கூறிவிட்டு, எதிர்பார்க்கப்படுகிற ஒரு நபி ஒன்று உம்மிலிருந்து உங்கள் குடும்பத்திலிருந்து வருவார் அல்லது எங்கள் குடும்பத்திலிருந்து வருவார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். அந்த சபையில் யார் அமர்ந்து இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அன்றிலிருந்து அபூபக்கருக்கு ஒரு சிந்தனை, என்ன உமையா அவர்? அவர் ஒரு பிரசித்தி பெற்ற கல்விமான் அறிஞர், ஹனீஃபியா என்ற ஒரு மார்க்கத்தை சொல்கிறார், மற்ற மதங்களெல்லாம் அழிந்துவிடும் என்று சொல்கிறார், ஒரு நபி வரப்போகிறார் என்று சொல்கிறாரே, அந்த நபி என்றால் யார்? உடனே ஓடோடி செல்கின்றார். யாரிடத்திலே ஓடி செல்கிறார்? யாரிடத்திலே ஹதீஜா ரசூலுல்லாஹி அழைத்து சென்றார்களோ, யார் அவர்? வரகா, வரகத் இப்னு நௌஃபல் இடத்திலே செல்லுகின்றார். வரகாவே, என்ன சொல்லி சென்றார் உமையா? எனக்கு புரியவில்லையே, நபி என்றால் யார்? காரணம், வரகாவை பற்றி மக்கள் எல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர் தௌராத்தை படித்த கல்விமானாக இருந்தார், இஞ்சிலை படித்த கல்விமானாக இருந்தார், மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பவராக இருந்தார். அப்போது சொன்னார், என் சகோதரனின் மகனே, நாங்கள் வேதத்தை கற்றவர்கள், கல்வி உடையவர்கள், எதிர்பார்க்கப்படுகிற நபி அரபுகளில் மிக உயர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து வர இருக்கிறார். எனக்கு குடும்பத்தை பற்றிய, வம்சத்தை பற்றிய அறிவு இருக்கிறது. உன் குடும்பம்தான் அரபு குடும்பத்திலேயே உயர்ந்த குடும்பம் என்று கூறி, அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், வரகாவே, உமா யகூலுன் நபி, நபி என்ன பேச்சு பேசுவார், அவர் என்ன கூறுவார்? அப்போது வரகா சொல்கிறார், யகூலு மா கீல லஹு, அவருக்கு என்ன சொல்லப்படுமோ அதை அவர் சொல்லுவார். புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு ஆழம் இருக்கிறது. ரசூலை இன்னும் அவர் பார்க்கவில்லை, இஸ்லாமிய ஞானம் இன்னும் அவருக்கு இல்லை, ஏதோ மாற்றப்பட்ட புரட்டப்பட்ட ஏடுகளுடைய ஞானம்தான் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஒரு மனிதர் கூட நபியின் தன்மையாக என்ன புரிந்து வைத்திருக்கிறார்? நபியின் தன்மையாக என்ன புரிந்திருக்கிறார்? அவருக்கு என்ன சொல்லப்படுமோ அதைத்தான் அவர் சொல்வார் என்பதாக. இன்று குர்ஆனை படித்த மேதாவிகள், ஹதீஸை கற்ற கல்விமான்கள் என்று தங்களை சொல்லுகின்ற பலருக்கு குர்ஆனிலே இந்த உண்மை சொல்லப்பட்ட பிறகு கூட ஒன் நஜ்மி இதாகவா மா பல்ல சாஹிபுக்கும் ஒமாகவா ஒமா என் திக்வானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா. சத்தியம் 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 செய்து அல்லாஹ் சொல்கிறான். நபி மன இச்சையாக பேச மாட்டார். அவருக்கு எது வஹ்யில் சொல்லப்படுமோ அதைத்தான் அவர் சொல்வார் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு அறுதியிட்டு உறுதியாக சொன்னதற்கு பிறகும் கூட நபி சொன்ன வார்த்தைகளில் முரண்பாடு இருக்கலாம், நபி சொன்ன வார்த்தையில் குர்ஆனுக்கு முரண் இருக்கலாம் என்று குறை தேடுகின்ற மக்களை பற்றி நீங்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும், என்ன கருத வேண்டும்? வரக்கா என்ன சொல்கிறார், யகூலு மா கீல லஹு, அவருக்கு என்ன சொல்லப்படுமோ அதைத்தான் சொல்வார். அவர்கள் தான் நபி. நபி என்றால் யார்? எது அவர்களுக்கு சொல்லப்படுமோ அதைத்தான் அவர் சொல்லுவார். அடுத்து இல்ல அன்னஹு லா யத்லிம் வலா யுத்லம் வலா யுதாலிம், அவர் அநீதி இழைக்க மாட்டார், அவருக்கு அநீதி இழைக்க முடியாது, காரணம் அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபலம்மா புஇஸ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அனுப்பப்பட்டார்களோ உடனடியாக நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அவர்கள் மீது நான் நம்பிக்கை வைத்தேன். இந்த விஷயத்தை, இந்த சம்பவத்தை யார் சொல்கிறார்கள், யார் யார் அறிவிக்கிறார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே தாங்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அய்யாமுல் ஜாஹிலியாவில் தனக்கு நடந்த அந்த சத்தியத்தின் தேடலை பற்றி சொல்கிறார்கள்.